நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே. உலகத்தில் எல்லாம் மாறி போனாலும் கர்த்தாவே, நீர் ஒருபோரும் மாறுவதில்லை. எங்கள் நம்பிக்கையும் எங்கள் பலனுமானவரே, உடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறோம். ஆவியான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். உட்காரும், யூ பி சீட் அண்ட் ப்ளீஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். So I would like to introduce a pastor from India. So இந்தியாவில் இருந்து வந்திருக்கிற ஒரு போதவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் ஊட்டியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம பத்தில் வந்திருக்கிறார். சாகுபே, உங்கள் சார்பிலே அவரை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் கரங்களை தட்டி அவரை நாம் அன்போடு வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய் உங்கள் நடுவில் நான் நிற்கிறேன். காரணம், இந்த அருமையான தேசத்தில் தமிழ் மக்களாகிய உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கறதுல ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு சந்தோஷத்தை நான் காண்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றியை சொல்லி, அருமையான போதகருக்கு என் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். 1980 ஆண்டுல கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து தேவனுக்காக உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிறதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த நாள் முதலாய் பகுதி நேர ஊழியங்களை செய்து கொண்டு ஒரு அரசாங்க வேலையில நான் இருந்து வந்தேன். அதை தொடர்ந்து 1993 கர்த்தருடைய பரிதான அழைப்பின்படி, நடத்துதலின்படி முழு நேர ஊழியக்காரனாய் அமை நான் கடந்து வந்தேன். 1995 ஒரு சபைக்கு போதகனாய் நியமிக்கப்பட்டு இன்று வரை அந்த சபையில தேவனுடைய ஊழியத்தை போதகனாய் நின்று செய்து வருகிறேன். என்னுடைய தலைமை சபையில கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஜனங்கள் இருக்கிறார்கள். 7 கிளை சபைகள் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சில வார்த்தைகளை நான் சொல்லி உங்களோட கூட நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். ஆமென். உபாகம புஸ்தகம் 30 அதிகாரத்துல ஒரு வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டு நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சரியாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். 30 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 30 அதிகாரத்துல ஆமென் வார்த்தை இப்படி ஆய் சொல்லுகிறது. ஆமென். சூத்திர 7 வார்த்தை, மன்னிக்கணும், 19 வார்த்தையை வாசிக்க கேட்போம்.
இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து.
இல்ல இல்ல, 30 அதிகாரம் உபாகம புஸ்தகம் 30:330.
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைத்தேன் என்று, உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு.
போதும். ஒரு அருமையான வார்த்தைங்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல கர்த்தர் என்ன சொல்கிறார்? மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னாக நான் வைத்திருக்கிறேன். நம்மை உண்டாக்கின தேவன் நாம் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் உண்டாக்கினவைகளை முதலாவது ஆசீர்வதித்தார். அவர் உண்டாக்கின மனுஷனை ஆசீர்வதித்தார். அவனுக்குள்ள சகலவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்தை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லைகளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று சொல்லி எண்ணாகம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு நாம் யாவரும் ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களும் வாஞ்சிக்கிறவர்களும். ஆசீர்வாதம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கிடைக்குமோ அதை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தின் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் அதை கர்த்தர் தான் தருவார், அது கர்த்தர்தல் தான் உண்டு என்று சொல்லி தேவனிடத்தில் அதிகமாய் நாம் பற்றி கொண்டு நேசித்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற அந்த காரியத்தில் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவராகிலும் ஆசீர்வாதத்துக்கு நேர்மாறான சாபத்தை தேடுகிறவர்களாகவோ விரும்புகிறவர்களாகவோ அதை பெற்றுக்கொள்ளுகிறார் ஒரு நாளும் இருப்பதில்லை. ஆனா தேவன் இங்கே சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் நமக்கு முன்னால ஆசீர்வாதத்தோடு ஒரு சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? தேவன் மனுஷன் அவன் எப்படி வாழ்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்களை அவன் அனுபவிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதனால அந்த சாபத்தையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கிற நாம், ஆசீர்வதிக்கிற தேவனோடு கூட இருக்கிற நாம் இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமாய் இருக்கிறது. முதல் முறையாக இந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் இந்த நாட்களில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா தேசத்தை காணும் பொழுது, இந்த தேசத்துக்கு ஒப்பிடும் பொழுது என்னுடைய கண்கள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில உச்சிதமான ஒரு காரியத்தில் இருக்கிறதை காண முடிந்தது. எங்கு பார்த்தாலும் ஒழுங்கு, சுத்தம், ஜனங்கள் நேர்த்தியாக நடத்தப்படுகிறார்கள், ஜனங்களுடைய பிரயாசங்கள் ஒழுங்கும் கிரயமாய் இருக்கிறதை கண்டு இந்த தேசம் மெய்யாகவே ஆசீர்வாதமான ஒரு தேசம் என்று என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணிக்கொண்டிருந்த அந்த வினாடிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னுடைய அன்பு மகனே, நீ மாம்ச கண்களில உன் நிலைமையிலிருந்து மேலான நிலைமையை நீ காணும் பொழுது இந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை நீ காண்கிறாய். ஆனால் உண்மையாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். இப்பொழுது நீ இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில இங்கே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் 1000 மடங்கு உயர்ந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் உயர்ந்திருக்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு நிலைமையில திருப்தி அடைந்து அந்த நிலைமையில நின்று விட்டார்கள் என்று சொல்லி ஆவியான ஒரு துக்கத்தோடு என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் ஆசீர்வாதத்தில் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்கும் பொழுது சில காரியங்களை பார்க்க முடிகிற சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது அதிகாரத்தில் 17வது வார்த்தை தயவுசெய்து சீக்கிரமாய் வாசியுங்கள், நான் முடித்து
விடுகிறேன்.
சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும்.
அவன்
ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்,
அது அவனுக்கு தூரம்,
அது அவனுக்கு தூரமாய் போகும். அடுத்த வசனம் சொல்கிறது, சாபத்தை
அவன் தனக்கு
அங்கியாக உடுத்தி கொண்டான்,
அது அவன் உள்ளத்தில்
தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போல பாயும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும், நாம் யாரும் சாபத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. ஆனா சாபத்துல நம்மை அறியாமல் இருக்கிறோம் என்பதை எனக்கு உணர்த்தி உங்களுக்காக நான் ஜெபித்து கடந்து போக நான் விரும்புகிறேன். வாசியங்கள் என்னோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். 2வது அதிகாரம் 2வது வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம்,
நீங்கள் கேளாமலும்
என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி
இதை
சிந்தியாமல் போனால்
நான்
உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி
உங்கள்
ஆசீர்வாதங்களை சாபமாய் மாற்றுவேன்.
நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அல்லேலூயா! சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய தேவன் நேரடியாக சொல்லுகிற ஒரு வாசனம், உங்கள் ஆசீர்வாதங்களை நான் சாபமாய் மாற்றுவேன், உங்களை நான் சபிப்பேன், உங்களை சாபமாய் மாற்றுவேன், இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆசீர்வாதங்களை நான் சாபமாய் மாற்றுவேன். எப்பொழுது இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் போகும் பொழுது, என் வார்த்தைகளை நீங்கள் கேளாமல் போகும் பொழுது. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற நாம் இன்னைக்கு செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் காணப்படுவதில்லை. தேவன் பேசும் பொழுது அவர் எப்போ பேசுவார், எப்படி பேசுவார், எங்க பேசுவார்? எப்பொழுதும் பேசுவார், எங்க வேணா பேசுவார், எப்படி வேணா பேசுவார். ஆனா அந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் உணரணும், எத்தனை பேர் அந்த கேட்டு கவனமாய் நடக்கிறோம். எடுக்க வேண்டாம், உபாகம் புத்தகம் 28வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம். சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் அப்படியே பட்டியல் போட்டிருக்கிற ஒரு அதிகாரம். அங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நீ நடக்கிறதற்கு அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுப்பாயாகில். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன் மேல பலிக்கும். அதே 15வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது, செவி கொடாமல் போவாயாகில். கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாத ரெண்டாவது. ஆனா முதல்ல என்ன செய்யணுமா, கர்த்தர் பேசும் பொழுது கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அப்படி நீ கேட்காம போனா இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன் மேல வந்து அதை உனக்கு பலிக்கும், நீ அழியும் மட்டும் அது உன் மேல வரும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் தங்களை அறியாமல் அப்படிப்பட்ட சாபங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம தெரியாம, நமக்கு தெரியாம நம்ம சாபத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை, ஒரு பரிதாபமான நிலைமை. ஏன் தேவ சத்தத்தை கேட்கறது இல்ல? எங்க சபையில கூட கர்த்தர் பேசுறார். வசனம் என்ன சொல்லுகிறது, சபைக்கு ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உங்க ஜனங்க வருவாங்க, பருக வச்சு வருவாங்க, வாஞ்சியோடு வருவாங்க, உங்க சத்தத்தை கேட்க வருவாங்க. நான் பேசக்கூடாதுப்பா, நீங்க பேசணும், உங்க ஜனம், நாங்க முகத்தை பாக்குறவங்க, நீரோ உள்ளத்தை பாக்குறவர். என்ன என்ன தேவையோடு, என்ன வாஞ்சியோடு, என்ன ஏக்கத்தோடு, என்ன பெருமூச்சுகளோடு, என்ன தாகத்தோடு வருகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க முகத்தை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ஆனா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வெளியே நல்லா இருக்கிறோம் சொல்லுவாங்க, ஆனா உள்ள வேதனையா இருப்பாங்கப்பா. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, ஆனா நீங்க உள்ளத்தை பார்க்கிறோம், நீங்க பேசுங்கப்பான்னு அழுது நாங்க கண்ணீரோடு அமைன் ஜெபித்து விட்டு ஃபுல்ஃபிட்ல வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன்ப்பா, தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஓடி வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, எனக்கு ஆறுதல் இல்லை. மனுஷன் கூட பேசி பேசி பார்த்துட்டேன், யாரு கூட பேசி பேசி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டேன், எனக்கு ஒரு காரியத்திலும் இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்துல ஒரு காரியத்தை நான் காண முடியல. என் கூட நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பேசி நான் ஆறுதல் பட, நீங்க பேசினீங்கன்னா நான் விடுதல் ஆவேன், நீங்க பேசினா நான் ஆறுதல். நீங்களும் கண்ணீரோடு வருகிறீங்க. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது என் உள்ளம் உற்சாகத்தினால நிரம்பியது. காரணம் என்ன, ஆலயத்துல கர்த்தர் பேசுவார், ஆலயத்துல தேவன் பேசுவார். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, அப்பா ஊழியக்காரனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, அப்ப பேசுகிறவர் ஆவியானவர். இன்னைக்கு ஆலயத்துல எத்தனை பேர் சத்தத்தை கேட்கிறாங்க, எங்க தேசத்துல எல்லாம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா நடனம் ஆடி ஆராதிப்பாங்க, கைகளை தட்டி ஆராதிப்பாங்க, ஆனா செய்தி வேளையில அநேகர் தூங்குவாங்க, அநேகர் முக்காடு போட்டு கொஞ்சம் முக்காடை நல்லா இழுத்து விட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஆண்கள் தூங்குவாங்க, பெண்கள் தூங்குவாங்க, ரொம்ப வேதனையா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற எங்கேயும் தூக்கம் வராது, ரோட்ல போகும்போது தூக்கம் வராது, சமைக்கும் பொழுது தூக்கம் வராது, துணி துவைக்கும் பொழுது தூக்கம் வராது, பிரசங்கம் கேட்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும். நாங்க நினைப்போம் அந்த கிருபையாச்சும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தூங்க வைக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சத்தம் ஒரு டிவி மூலம் வரலாம், ஒரு செய்தித்தாள்ல வரலாம், ஒரு ஃப்ரெண்டு மூலமா வரலாம், ஒரு ஊழியக்காரன் மூலமா வரலாம், போதகர் மூலமா வரலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசுவார். அப்போ அந்த சத்தத்துக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், கவனமா செவி கொடுக்கணும், கவனமா செவி கொடுக்கணும். ஒரு உயர்ந்த அதிகாரி நம்ம கூட பேசும் பொழுது, ஒரு பெரிய மந்திரியோ யாரோ பெரியவங்க பேசும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா அதை கவனிக்கிறோம். அவர்களுக்கு முன்னால நம்ம எதிர்த்து பேசாமல், அவர்களுக்கு முன்னால நம்ம குறுக்கிட்டு பேசாமல் அவங்க சொல்லுகிறதை அப்படியே கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒரு பக்கம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தா கூட அதை பேசுகிறதுக்கு பயந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். எங்க நம்ம பேசிட்டா என்ன எதிர்த்து பேசுற நீ சொல்லிடுவாங்களோன்னு அவங்க சொல்லுகிறதை பயந்து கேட்கிறோம். ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், தேவாதி தேவன் சர்வ வல்லவர் ராஜாதி ராஜா அண்ட சராசரத்தை உருவாக்கின அந்த தேவனுக்கு முன்னால நாம் பேசுகிறது, அவர் பேசும் பொழுது அதை கேட்டு நடுங்கி கீழ்ப்படுகிறதற்கு இன்னைக்கு நமக்கு உணர்வற்று போன ஒரு நிலைமையில நாம் வாழ்கிறதுனால நம்மை அறியாமல் நமக்குள்ள சாபங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதே அதிகாரத்துல அதே வசனத்துல ஆமென் சோத்திரம், நீங்கள் கேளாமலும் இதை சிந்தியாமலும் அடுத்து சொல்றாரு, எனக்கு தர வேண்டிய மகிமையை நீங்கள் கொடுக்காமல் போவீர்களானால். இரண்டாவது காரியம், தேவனுக்கென்று ஒரு மகிமை உண்டு, கர்த்தருக்கென்று ஒரு மகிமை உண்டு, அந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். தேவனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, அதை கொடுத்தே ஆக வேண்டும். அது என்ன மகிமை, எப்படிப்பட்ட மகிமை? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே யாரோடு கூட பேசுகிறதற்கு முன்பதாக, யாருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறதுக்கு முன்பதாக, யாருடைய முகத்தை காண்பதற்கு முன்பதாக நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய் அவருக்கு அந்த நாளுக்கான துதியையும் நன்றியையும் கனத்தையும் செலுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை முதலாவது கொடுத்து விட வேண்டும். அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மகிமை. நம் தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானத்தின் ஊடாக ரட்சிப்பின் வழியாக தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தின் மக்கள் அல்லன்னு கர்த்தர் சொன்னார். நீங்கள் தேவனுடைய ஜனம், நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனால தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மகிமையும் நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை, பரிசுத்த ஓய்வு நாளை நீ அனுசரிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிரு. அந்த நாளில உன் சொந்த பேச்சை பேசாமல், உன் சொந்த வழிகளில் என்ன நடக்காமல், கர்த்தருடைய பிரகாரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுத்து அந்த நாளை பரிசுத்தமாய் கருதி மன மகிழ்ச்சியின் நாள். சர்ச்சுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கணும்னா, நம்முடைய முகமெல்லாம் அப்படியே பூரிச்சு போய் மலர்ந்து அவ்வளோ அழகா இருக்கணும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. சபைக்குள்ள நிறைய பேர் எங்க ஊர்ல எல்லாம் அப்படியே விளக்கெண்ணை குடிச்சது போல உட்காந்துருப்பாங்க, இறுகி போய் கோபமா சீரியஸா. இல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன் இங்க வந்திருக்கிறார், அவர் இருக்கிறார், அவரை துதிக்கிறோம். அவர்கிட்ட இல்லாததே கிடையாது, அவரை நம்ம வெறுமையா அனுப்ப மாட்டார். அவர் நம்மை குளிர பண்ணி ஆசீர்வதித்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து விடுதலை ஆக்கி நம்மை அப்படியே தூக்கி சுமக்கிற தேவனாய் நம்மோடு கூட வர. அப்போ அந்த ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற நாயகனுக்கு முன்னால் நம்ம பாடுனது போல வந்திருக்கிறோம். அந்த நாயகனுக்கு முன்னால நம்ம முகம், அவர் நல்லவரா இருக்கிறதுனால அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கையில நம்ம முகமெல்லாம் மலர்ந்து அவரை துதிக்க வேண்டும். கொண்டாடுங்கள், ஆனந்தமாய் களிக்கூறுங்கள், உங்களுடைய இருதயங்களெல்லாம் பூரிக்கட்டும். வசனம் எவ்வளவோ சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு அவருடைய சந்நிதியில வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்தம் சத்தம் மட்டும் இல்ல ஆனந்தம் கூட இருக்கணும். அப்போ இந்த தேவன் இங்க இருக்கிறார், அந்த தேவனுக்கு உண்டான மகிமை நம்ம சிரிக்கிறதுல செலுத்துகிறோம், நம்ம ஜெபிக்கிறதுல செலுத்துகிறோம், நாம் துதிக்கிறதுல செலுத்துகிறோம், நம்முடைய அங்கங்கள் அசைகிறதுல செலுத்துகிறோம். இந்த ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் அவருக்கு மகிமையை செலுத்துகிறது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல குறைவில்லாம அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அதே மல்கியா தீர்க்க தரிசன மூன்றாவது காரியம் சொல்கிறது, முதல் அதிகாரம் 14வது வசனம், முதல் அதிகாரம் 14வது வசனம்,
தன் மந்தையின் கடா இருக்கையில்,
மந்தையில் கடா இருக்கையில்,
கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து
போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொள்ளுகிறவன்,
பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட கடவன்,
நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்,
என் நாமன் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமென். மூன்றாவது காரியம், முதல் காரியம் கேட்கணும், இரண்டாவது காரியம் அவர் கொடுக்கிற மகிமையை கொடுக்கணும், மூன்றாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார் மந்தையில கடா இருக்குது. கடா என்று சொன்னாலே அது வல்லமையாய் பலனாய் கொழுத்ததாய் செழிப்பானதாய் இருக்கும். கடான்றது அது அப்படி இருக்கும். மந்தையில நல்லது இருக்குதான், நல்ல கடா இருக்கு, வளர்ந்த கடா கொழுத்த கடா இருக்குது. அதை விட்டுட்டு நொந்து போனதும் நாசல் கொண்டதும் நோவு கொண்டதும் அழுகி போனதையும் சொத்தையானதையும் புண்ணு பிடிச்சதையும் சீக்கு பிடிச்சதையும் கொண்டு போய் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளுகிறான். அவன் யாரா? தேவன் சொல்லுகிறான், அவன் கபடஸ்தன், அவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்முடைய மந்தை என்று சொல்லுகிறது நம்முடைய தேவன் கொடுத்த எல்லை, நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் நம்முடைய மந்தை. அந்த மந்தையில எத்தனையோ நல்லது இருக்கிறது, நல்லது இருக்கிறது. அதையெல்லாம் தெய்வத்துக்கு கொடுக்காம மோசமானதை கர்த்தருக்கு கொடுக்கிறது. எப்படி இதை செய்யறோம் புரியல பாஸ்டர்னு ஒருவேளை நீங்க சொல்லுவீங்கன்னா சொல்லுகிறேன். காலையில முதல் நேரம் எல்லாம் கர்த்தருடையது. அந்த முதல் நேரத்தை, வாரத்தின் முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுக்காம, அந்த உச்சிதமானதை கொடுக்காம, நமக்கு டைம் கிடைச்சப்போ மிச்சமானதை கர்த்தருக்கு கொடுப்போமானா? அதுதான் நாசல் கொண்டது, நொந்து போனது. இந்தியாவில எல்லாம் மிச்சமானதை எதிர்க்கு போடுவாங்கன்னு நாய்க்கு போடுவாங்க. வீட்டில் என்ன மிச்சமாகுதோ அதை நாய்க்கு போடுவாங்க, உள்ள பிச்சைக்காரனுக்கு போடுவாங்க. அங்கெல்லாம் பிச்சைக்காரர்கள் அதிகம். 5 நிமிஷத்துக்கு ஒருத்தன் வந்து வீட்டு முன்னால அம்மா அம்மான்ட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பழைய சோறு, கெட்டு போன சோறு, கெட்டு போன குழம்பு, பழைய காரியங்களை எடுத்து அவனுக்கு கொடுப்பாங்க. அது குப்பையில கொட்டுறது பதிலாக அவனை கொடுப்போன்னு கொடுப்பாங்க. நல்லதை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பிச்சைக்காரனுக்கும் நாய்க்கும் மிச்சமானதை கொடுப்பான். ஆனா இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய காரியங்களுக்குள்ளே அவன் தேவனுக்கு மிச்சமானத போடுகிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், அர்ப்பணிக்கிறவளாய் காணப்படுகிறான். இதைதான் கர்த்தர் சொல்கிறார், நொந்து போறதையும் நாசல் கொண்டதையும் தேவனுக்கு படைக்கிறவன் கபடஸ்தன். எல்லா உச்சிதம், எல்லா உன்னதம், எல்லா மேன்மையானத யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். உச்சிதமான நேரம், உச்சிதமான துதி. ஏன் இன்னைக்கு இசைக்கருவிகளோடு கூட பிரயாசங்களை எடுத்து அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை வைத்து இந்த ஆராதனை நடத்துறாங்க? ஒரு அழகான இடத்தை ஆயத்தப்படுத்தி, இந்த அழகான இடத்தை அலங்கரித்து, இந்த அழகான இடத்துல செய்யறாங்க. கர்த்தருக்கு பெஸ்டா செய்யணும், இருக்கிறதுல பெஸ்டா செய்யணும், இருக்கிறதுல இன்னும் துதிக்கணும். இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை துதிக்கணும். எங்க சர்ச் ஆரம்பிச்ச நாட்கள்ல எங்களுக்கு ஒரு டாம்பரின் வாங்க கூட காசு கிடையாது. கைகளை தட்டி ஆராதிச்சோம், ரொம்ப நல்ல ஆராதனை. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாமரின், 60 ரூபாய் இந்திய பணத்துல 60 ரூபாய் ஒரு டாமரின் வாங்கிட்டு வந்து புல் பீட்ல வச்சு ஊழியர் மூப்பர்களை எல்லாம் கூப்பிட்டு பிரதஷ்ட பண்ணி, இது கெட்டு போகக்கூடாது, இது பழுதா போகக்கூடாது, இது திருட்டு போகக்கூடாது. டாமரின் அதை அடிச்சு அடிச்சு 2.5 வருஷம் வாசிச்சு நல்லா இருந்தது ஆராது. அப்புறம் ஒரு சின்ன பேபி கீபோர்டு கர்த்தர் கொடுத்தார், அதை வச்சு ஒரு ரீட்ல கை வச்சா இன்னொரு ரீட்ல வாசிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கீபோர்டை வச்சு டோன் டேன் டோன் டேன் அப்படின்னு வாசிச்சு ஆண்டவருக்கு ஆராதனை அழகா செய்தோம். இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பெரிய கீபோர்டு, ட்ரம் செட், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற கர்த்தர். அது என்னன்னா, நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கணும். இருக்கிறதுல கை தட்ட முடியுமா? பெஸ்டா தட்டு. அப்புறம் டாம்பரின் கிடைச்சது, பெஸ்டா டாம்பரினை வாசி. அப்புறம் சின்ன கீபோர்டு கிடைச்சு, பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடு. அப்புறம் பெரிய கீபோர்டு கிடைச்சு, பெஸ்ட். எல்லாத்திலும் பெஸ்ட் 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 பெஸ்ட். ஆண்டவருக்கு நன்மையை செய், நல்லதை செய், நல்லதை செய். சர்ச்சுக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு போகும்பொழுது அவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு போவாங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல பழைய துணியை கட்டிட்டு வருவாங்க எங்க ஊர்ல எல்லாம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறோம், கர்த்தர் தானே, அவர் தானே. ஆனா கல்யாணத்துல பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, உடுத்தி அலங்காரம் பண்ணி, ஆமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத பெஸ்ட் ட்ரெஸ் எடுத்து, வீட்டில் இருக்கிற பெஸ்ட் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போவான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வரணும். அது கூட ஒரு நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு மகிமை. அவர் பார்த்து சந்தோஷப்படுவார், என் பிள்ளைங்க எவ்வளவு அழகா வந்திருக்கிறாங்க, என் பிள்ளைங்க என் சமூகத்துல எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு பலனா, எவ்வளவு ஆசீர்வாதமா வந்து, நான் கொடுத்ததுலயே நல்லதை எடுத்து போட்டுட்டு எனக்காக வந்திருக்கிறாங்க, அவர் சந்தோஷப்படுவார். அப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றிலும் உச்சிதமானவைகளை, உன்னதமானவைகளை நம்ம செய்கிற காரியம். ஒரு பாட்டை பாடணும் கூட முழுமையா பாடணும், ஒரு கையை தட்டணும் முழுமையா கையை தட்டணும், ஆராதிக்கிற முழு இருதயத்தை கொடுத்து நம்ம ஆராதிக்கணும். பெஸ்ட் நல்ல இருதயம் இருக்கும் பொழுது அவன் பாடாம இருந்தோம்னா அது நொந்து போன இடம், நொந்து போன இருதயம். அப்ப நல்ல சரீரம் இருக்குது, நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல த்ரோட் இருக்குது, நல்ல சொத்த கை கால் இருக்கிறது, நல்ல சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நடக்க முடியல, பாட முடியல, சொத்தம் கேட்க முடியல, செவிடர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் உச்சிதங்களை கொடுத்துருக்காரு. மந்தையில கடா இருக்குது, நல்ல காது இருக்குது, நல்ல சுவாசிக்கிற மூக்கு இருக்குது, நல்ல பாடக்கூடிய தொண்டை இருக்குது, நல்ல தட்டக்கூடிய கை இருக்குது, நல்ல ஆமென சுத்தம் நடனம் ஆடக்கூடிய சரீரத்தை கொடுத்திருக்கிற, நல்ல ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்க. அப்போ நல்லதை வச்சுக்கிட்டு அந்த நல்லதையெல்லாம் நல்லதை ஆண்டவருக்கு மாற்றி கொடுக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமென. அதே மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3:9-10 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசி.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாங்கங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் நேரடியாக சொல்லுகிறார், எடுத்த உடனே சொல்லுகிறார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்போ, எப்படி? தேவனுடைய காரியத்தை நம்ம வஞ்சித்தோமானால், தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை நாம் வஞ்சிக்கும் பொழுது நாம் சபிக்கப்பட்டு போகிறோம். கர்த்தருடைய இதை தொடக்கூடாது. நான் தசம பாகத்தை பத்தி பேச வரல, ஆனா தசம பாகம் கர்த்தருக்குரியது, அதை பத்தி பேச வருகிறேன். கர்த்தருக்குரியதை தொட்டுட்டோம்னா நமக்கு மேல சாவம். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கையை வைக்கவே கூடாது. நம்முடைய வருமானத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பிரயாசங்களிலும் சரி, நம்முடைய நேரங்களிலும் சரி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சேர வேண்டிய ஒழுங்க கர்த்தருக்கு சரியாய் கொடுக்கறதுல கவனமாய் ஜாக்கிரதையாய் அதை வஞ்சித்து விடாதபடி, அதை எடுத்து விடாதபடி, அதை தொட்டு விடாதபடி, அதை அபகரித்து விடாதபடி, அதை திருடி விடாதபடி நம்மை காத்து கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுக்கு உரியதை நம்ம தொடவே கூடாது. 10:1 கர்த்தருடையது, அதை தொடக்கூடாது. அந்த 1:9 நீ என்ன வேணா பண்ணு, 6 நாளும் இஷ்டம் போல நட, 7வது நாள் என்னுடைய நாள். நீ வருமானத்துல 10:1 என்னுடைய, மீதி எல்லாம் உன்னுடையது, என்ன வேணா பண்ணு, அந்த 1 என்னுடையது. இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டவைகள், சொந்தமானவைகள் ஒன்று இருக்கு. அதை நாம தொடும் பொழுது தேவனுடைய கண்கள் நம்மை கவனிக்கிறபடினால நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் சாபமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பாவத்தை கூட சுமந்து தீர்த்துட்டார், பாவம் செய்யாமையா இருக்கிறாங்க. பாவத்தை எப்போ நம்ம செய்தோம் உணர்ந்து அறிக்கையிடும் பொழுது மன்னிப்பை கொடுக்கிறார். அதே போல என் மேல சாபம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து சாபத்தை ஆண்டவரே எடுத்துருங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது சாபத்தை எடுக்கிறவராயிருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி சிலுவையில மரத்தில் தூக்கப்பட்டவன் எல்லாமே சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தின்காக நமக்காக சிலுவையில சாபமானார். அந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் நான் சாபத்தை விரும்பலப்பா, எங்கேயோ நான் சாபத்துல இருக்கிறேன். அப்படிப்பட்ட சாபங்கள் ஒரு நாள் என் மேல அப்ளை ஆகக்கூடாது பண்ணு. நம்ம கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நான் இங்க செய்தி கொடுக்கறதுக்காக வரவில்லை. நான் ஒரு தமிழ் ஆராதனையில உட்கார்ந்து உங்களோடு ஆராதிக்க வாஞ்சித்து வந்த காலையில ஒரு ஜெர்மன் மொழி ஆலயத்துக்கு போனேன். ஒன்றும் விளங்கவில்லை எனக்கு. எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாததுனால எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆகவே என்னுடைய உறவினர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு தமிழ் ஆராதனைக்கு போவோம். அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் உங்க சபை தான் நல்ல ஒரு ஆராதிக்கிற சபை, ஒரு நல்ல சபை, அங்க போவோம்னு சொல்லி அவங்க என்னை அழைத்து வந்தாங்க. இங்க வந்தவொடனே போதகிறவங்க நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால கர்த்தர் என்னுடைய ஆவியானவர் என்னுடைய வழி நடத்தினால சில காரியங்கள் உங்களோட கூட சொல்லியிருக்கேன். என்னுடைய பெரிய மேல வைத்த ஒரு கிருபை என்ன என்று சொன்னா, ஐ மீன் என் ஊழியத்துல, ஐ மீன் இந்தியாவில பல சபைகளில போய் கடந்து போய் ஊழியத்தை செய்கிறேன், பல சபைகளில போய் கடந்து போய் ஊழியத்தை செய்கிறேன். என்ன என்று சொன்னா, என்னுடைய ஒரு தரிசனம், சபைகளை சீர்படுத்துகிறது. சபை இன்றைக்கு சபையாய் இல்லை, அங்க இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் சபை சபையா இல்லை, கூட்டங்கள் இருக்கும். சபைகளை பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும், நிரம்பி வழி ஜனங்கள், சின்ன சபையா இருக்கட்டும் அது பெரிய சபையா இருக்கட்டும், இருக்கிற இடத்துல அப்படியே ஓவர் ஃபுளோ ஆயிட்டு இருக்கும். மூன்று ஆராதனை, நான்கு ஆராதனை நடத்துவார்கள். ஆனா தேவனுடைய ஜனங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க பொழுது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினால இந்த சபைகளில போய் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து சபையை சீர்படுத்துகிறது என்னுடைய பெரிய ஒரு தரிசனம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன், இன்னைக்கு எனக்கு கொடுத்த கிருபை பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம். எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் என் முன்னால் நிக்க முடியாது கர்த்தருடைய பலத்தினால். மந்திர கட்டுகள், செய்வனை கட்டுகள், பில்லிசூனிய வல்லமைகள், அதெல்லாம் இந்தியாவில் அதிகம். அப்படிப்பட்ட கட்டுகள்ல பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்குறது தான் என்னுடைய ஊழியம். அப்படிப்பட்ட ஜனங்களை வெளியெடுக்கிறது தான் என்னுடைய கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஆடுனாதான் பிசாஸ். 99 பிசாஸ் ஆடவே ஆடாது, அமைதலா அந்நிய பாஷை பேசும், அமைதலா ஜெபிக்கும், அமைதலா துதிக்கும், உள்ள உட்கார்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சபைகளில ஊழியம் என்று சொன்னேனே, இன்னைக்கு ஏன் சபையில ஊழியம்னா, அநேக பிசாசுகளை சபையில தான் துரத்துறேன். சபையில இருக்கிற விசுவாசிகள் தான் இந்திய தேசத்துல அநேக இடத்துல பிசாசு பிடித்தவர்கள். ஆனா 12 வருஷம் 15 வருஷம் விசுவாசிகளாய் இருப்பார்கள், அந்நிய பாஷை கூட பேசுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த ஜனங்களை விடுவித்து அந்த சபையை சீர்படுத்தி போதகரை கொடுத்து, போதர் கையில கொடுத்துட்டு தொடர்ந்து அதை நடத்துகிறதுக்கு அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறமா சாட்சி கொடுப்பாங்க, சபை இப்பொழுது ஜெபிக்கிறார்கள், இப்பொழுது துதிக்கிறார்கள், இப்பொழுது சபை மடமட என்று வளருகிறது, சபையில மாற்றங்கள் வந்திருக்கிறது, நான் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு சுலபமா இருக்கிறது, நான் ஆராதிக்கிறதுக்கு சுலபமா இருக்கிறது, ஆராதனை தேவ மகிமையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அநேகர் சாட்சி கொடுக்கிறதை அறிந்திருக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் இப்படிப்பட்ட சாபத்துல இருந்து கொண்டு இன்னைக்கு தேவனுடைய விடுதலை இல்லாம மாய்மாலமா சிரித்து கொண்டு, மாய்மாலமா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு, மாய்மாலமா நான் நல்ல வாழுகிறேன் என்று சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கையை தங்களுடைய போலியான ஒரு போர்வைக்குள்ள இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறது மார்க்கு சுவிசேஷம் 16:16 16:16
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
அடுத்த வசனம்,
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த சாபமான நிலைமையில இருக்கிறது இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னா, நாம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில இல்லாத ஒரு நிலைமை. இதுதான் இப்பொழுது இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையில மிக முக்கியமான ஒரு வார்த்தையாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் அன்பாலை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க வாசித்த வசனத்துல தேவன் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசுகிறார், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம். எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, கீபோர்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த இது இந்த இடத்த வச்சுட்டு கீபோர்டுன்னு சொல்ல முடியாது, இது கீபோர்டுங்க அப்படின்னு சொன்னா யாரும் என்னப்பா உனக்கு என்ன சொல்ல பைத்தியமா என்ன, இந்த ஃபுல் பீட்ட போய் கீபோர்டுன்னு சொல்றியே, இல்லைன்னா இட்லியை பார்த்து தோசைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு அடையாளம், ஆண்களுக்கு ஒரு அடையாளம், குழந்தைக்கு ஒரு அடையாளம், வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு அடையாளம், வாகனங்களுக்கு ஒரு அடையாளம், எல்லாவற்றுக்கும் அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளத்தை வைத்து அவைகளை உறுதிப்படுத்துகிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்க உள்ளத்தை கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்து, நான் விசுவாசிதானா அப்படின்றதுல நீங்க உங்களை உறுதிப்படுத்தி சரிபடுத்திக் கொள்ள உங்களை அன்பை அழைக்கிறேன் இயேசுவின் அன்பினால். இந்த விசுவாசிகளுடைய அடையாளத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இது இருந்தாதான் விசுவாசி. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த அடையாளம் இருக்கு. அது என்ன முதல் அடையாளம்? என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப பிசாச நம்ம துரத்தலன்னா நம்ம விசுவாசிகள் கிடையவே கிடையாது. எங்க போய் துரத்துறது? யார்கிட்ட போய் துரத்துறது? எங்களுக்கு முன்னால் ஒரு பிசாசம் ஆடல. இல்ல இல்ல, அந்த அர்த்தத்துல சொல்லல. முதல்ல நமக்குள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்தணும். நமக்குள்ளையா? எனக்குள்ள என்ன பிசாசு? பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துடைய அதிபதியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். நாம சின்ன பாவங்களை செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு சொந்தக்காரனாகிய பிசாசானவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள பிசாசு இருக்க மாட்டான். அவன் வெளியே இருந்து ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவான். இப்போ ஒரு பொய்ய பேசுறதற்கு வெளியில இருந்து என்ன தூண்டுவான், இப்படி சொல்லிரு, இப்படி சொல்லிரு, இப்படி சொல்லிரு, இப்படி சொல்லிரு எண்ணத்தை எனக்குள்ள வீசுவான். அந்த பொய் சொல்லக்கூடிய எண்ணத்தை எனக்குள்ள தூரத்துல இருந்து வீசுவான். அதற்கு நான் செவி கொடுத்து அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அந்த பாவத்தை செய்து விட்ட உடனே நான் பாவியா மாறிவிடுகிறேன். இந்த பாவிக்கு சொந்தக்காரன் எஜமானன் பிசாசு. அவன் உடனே உள்ள வந்து சங்குன்னு உட்கார்ந்துருவான். நம்ம என்ன சொல்றோம்? ஆடுறவங்க கிட்ட தான் பிசாசு இருக்குது, நம்ம வித்தியாசமா கத்துறவங்க கிட்ட தான் பிசாசு இருக்கு, உருள்றவங்க கிட்ட தான் பிசாசு இருக்குதுன்னு நம்ம சொல்லி இப்படிதான் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனங்களின் படி நம்மை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நமக்குள்ள இருக்கிறது. இதைதான் கத்தர் என்ன சொல்றாரு? என் நாமத்தில் அதை துரத்து. விசுவாசியே, என்னை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை தூண்டுகிற அசுத்தங்களை துரத்து, என் நாமத்துல துரத்து. ஒரு பொய் சொல்ற எண்ணம் வருதா? ஒரு கோபப்படுற எண்ணம் வருகிறதா? ஒரு சந்தேகமான காரியம், ஒரு பொறாமையான காரியம், ஒரு இச்சையான காரியம் நமக்குள்ள தோன்றும் பொழுது இயேசுவின் நாமத்துல இந்த இச்சையை உண்டாக்குற பொல்லாத பிசாசே உன்னை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு போ. இதை துரத்தவன் இப்படி ஒவ்வொரு நிமிடமும் இவனை துரத்த 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 நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ ஆவியினுடைய பலத்தில் நாம் வாழுகிறதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இதுதான் முதல் ஒரு காரியம் விசுவாசி. இது இல்லைன்னா விசுவாசியே கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் பிசாசான, வேற யாரும் கிடையாது. அவனை விடவே கூடாது. நம்ம பக்கத்துலயோ, நம்ம வீட்டுக்குள்ளேயோ, நம்முடைய இல்லத்துக்குள்ளேயோ, நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயோ, நம்முடைய சிந்தைக்குள்ளேயோ, நம்முடைய சரீரத்துக்குள்ளேயோ, ஆவிக்குள்ளேயோ, ஆத்மாக்குள்ளேயோ அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது, இடமே கொடுக்க கூடாது. அவனை துரத்தி கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன்,
நவமான பாசைகளை பேசுவார்.
என்ன பாஷை?
நவமான
பாஷை. என்ன
பாஷை? நவமான பாஷை.
அந்நிய பாஷையை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் நவமான பாஷை, அந்நிய பாஷைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நவமான பாஷை என்ன பாஷை? கர்த்தர் சொல்கிறார், ஒரு விசுவாசியுடைய அடையாளம், அவன் விசுவாசிய, என்னை விசுவாசிக்கிறவனா அவன் இருந்தானா, அவன் நவமான பாஷைகளை பேசுவான். அதாவது அந்நிய பாஷை என்கிற அந்த பாஷையை வித்தியாசமா, அதாவது அந்நிய பாஷை என்கிறது அவன் தனக்கு பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அடுத்து சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் சபையிலே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அடுத்து சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறான். அடுத்து சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். பவுல் சொல்லுகிறான், எல்லாரை காட்டிலும் அந்நிய பாஷையை பேசுகிறத நான் அதிகமாக விரும்புகிறேன். இந்த அந்நிய பாஷை ஒரே மாதிரி இருந்ததுன்னா அவன் ஒரே மாதிரி விசுவாசத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் ஆவியில வளர, தேவ பலத்துல வளர, அபிஷேகத்துல வளர, தேவ வல்லமையில வளர 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 அது நாளுக்கு தகுந்தாற் போல அது தனக்குள்ள மாறிக்கொண்டு நவமான பாஷை என்று சொன்னா வித்தியாசமான பல பல பாஷை என்று சொல்லப்படுகிறது. அந்த பல பல பாஷையை பேசணும். இதுதான் ஒரு விசுவாசியுடைய அடையாளம். முதல்ல பிசாச துரத்தணும், ரெண்டாவது நவமான பாஷையை பேசணும். மூன்றாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாசிங்களே,
சர்ப்பங்களை எடுப்பார்கள்,
சர்ப்பங்களை
எடுப்பார்கள்,
சாவுக்கேதுவான யாதொன்றை உட்கொண்டாலும்
அது அவர்களை சேதப்படுத்தாது.
அடுத்தது மூன்றாவது காரியம் பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். எங்களுடைய மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டம், அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராம பகுதி சத்தியமங்கலம் என்கிறதான ஒரு கிராம பகுதி இருக்கிறது. அங்கே ஆமென் சொத்துற ஒரு முழுரவு ஜபத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். போன பொழுது அது ஒரு சிறிய ஆலயம், ஒரு சிறிய ஆலயம் மண்ணினால கட்டப்பட்டது. இரண்டு பக்கமும் மண்ணிலான சுவர்கள் உடையது. இந்த பக்கம் ஒரு மூன்று ஜன்னல், இந்த பக்கம் ஒரு மூன்று ஜன்னல். உள்ள வருகிறதற்கும் போகிறதுக்கும் ஒரே ஒரு வாசல் அங்க வைக்கப்பட்டிருந்து, இந்த வழி எவ்வளவு பெருசு இருக்கிறதோ அவ்வளவு பெரிய இடம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இதே நீளத்துக்கு இந்த வழி எவ்வளவு அகலமா இருக்கிறதோ அவ்வளவு தான் ஆலயமே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். இடமே அடைக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில ஆராதனை நடத்தின அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடலை அதிகமாய் பாடி ஆராதித்தார்கள். திரும்ப 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 இதே பாடலை பாடு. என்ன பாடு? சர்ப்பத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் அவன் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். அந்த பாடலை பாடி 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 ஆராதிக்கும் பொழுது மிகுந்த மகிமையா இருந்தது, தேவ பிரசன்னமா இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பாடலுக்காக. என்ன பாடல்? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். பாடல் எல்லாம் அழகாக தான் இருந்தது. நடு ராத்திரி வந்தது. ஒரு பிரேக் விட்டாங்க, ஒரு பிரேக் விட்டாங்க. காஃபி குடித்து விட்டு வெளியில போய் வருகிறவர்கள் சீக்கிரமாய் போய் வந்து விடுங்கள், போதகர்கள் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நல்ல செய்தியை நாம் கேட்க போகிறோம் என்று அறிவிப்பு கொடுத்து எல்லாம் வெளியே போயாச்சு. அப்படி வெளியே போய் கொண்டிருக்க பாதி ஜனங்கள் வெளியே போயிட்டாங்க. அந்த 150 பேர்ல ஒரு 60 பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னும் 80 பேர் 90 பேர்கிட்ட இங்க உள்ள இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் அந்த வாசல்ல போய் கொண்டிருக்கிற இடத்துல அந்த வாசலுடைய மேல் பகுதியிலிருந்து அந்த கூரையிலிருந்து அந்த புல்லினால் ஆகப்பட்ட அந்த ஓலையினால் ஆகப்பட்ட அந்த கூரையிலிருந்து ஒரு பாம்பு இறங்கி கொண்டிருக்கிறத பார்த்து விட்டான். உடனே அவன் பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ஜனங்கள்லாம் பின்வாங்கி விட்டார். பாட்டு என்ன? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லும்னு அறிக்கை பண்ணியாச்சு. ஆனா இப்ப பாம்பை பார்த்துட்டு பாதி ஜனம் பயந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன சலசலப்புன்னு பார்த்தோன்னா நான் நேரா பார்த்துட்டு அந்த பாம்பை பார்த்துட்டேன். உடனே எதையாச்சும் கொண்டு அதை அடித்து விட வேண்டும் என்று தேடுகிறேன். கையில ஒன்றும் கிடைக்கல. மைக் ஸ்டாண்ட் இருந்தது. மைக் ஸ்டாண்ட எடுத்து ரெண்டு தாவு தாவி நான் ஓடி விட்டேன். கிட்ட என்னோட கூட அந்த பாஸ்டரும் ஓடி வந்து விட்டாங்க. நாங்கள் அங்க போகும் பொழுது அந்த பாம்பு கீழே விழுந்து வெளிப்பக்கமாய் போய் செங்கல் அடுக்கி வைத்திருந்த ஒரு அவன் அந்த செங்கல்களுக்குள்ள பூந்து விட்டது. பாதி ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க, கத்தி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் போய் அந்த பாம்பு போன இடத்தை நான் கவனித்து விட்டு, ஓ பாம்பு நீ வெளியே வராது, அந்த செங்கல்குள்ள போயிட்டு நிறைய செங்கல் அடிக்கி வைத்திருந்தான். அந்த செங்கல்குள்ள போயிட்டு வாங்கன்னு திரும்பி இப்படி பாக்குறேன், சர்ச்சுக்குள்ள ஒரு ஆள் இல்ல. வெளியே போகிறதுக்கு வாசல் அது மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு. போனா எல்லாம் அதுலதான் போகணும். இப்ப பாம்புனால எல்லாம் ரிவர்ஸ் ஆகி உள்ள 90 பேர் இருக்கிறாங்க, 90 பேர் கிட்ட இருக்கிறாங்க. நான் போய் வாசல்ல நிக்கிறேன், என்ன தாண்டிதான் எல்லாம் வெளியே போகணும். இப்ப பாம்புக்கு பிரச்சனை இல்ல, பாம்பு நம்ம வராது, அது போய் செட்டில் ஆயிருச்சு ஒரு இடத்துல, வாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா சபைக்குள்ள ஒரு இடம் ஒரு ஆள் இல்ல. எனக்கு புரியவில்லை, என்னாச்சு? மறுரூபம் ஆயிட்டாங்களா? பார்த்தா ஒருவர் போயிருக்கிறான், ஜன்னலை அசைத்து புட்டிங்கி கீழே வச்சு எல்லாம் ஜன்னல்ல எகிரி வெளியே ஓடி இருக்கிறான். ஆனா பாட்டு என்ன? சபை உடையுதே ஜன்னல் உடையுதுன்னெல்லாம் பார்க்கல, தப்பிச்சா போதும். இன்னைக்கு நம்ம அறிக்கை எடுக்கிறது ஒண்ணு, நம்ம செய்கிறது ஒண்ணு. அங்கெல்லாம் எப்படி பாடுவாங்கன்னா, இது மூஞ்செல்லாம் இப்படி வச்சுவாங்க, பரதாம சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. அப்படி நிஜமா சொல்லுங்க, சந்தோஷம் பொங்குதா? இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம அறிக்கை எடுக்கிறதுக்கும் நம்ம பாடுகிறதற்கும் நம்ம பேசுகிறதற்கும் நம்ம வாழுகிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இங்க அதை தான் கர்த்தர் சொல்றாரு, சர்ப்பங்களை எடுப்பாங்க. அதாவது முடியாததே கிடையாது. அது அர்த்தம், முழு அர்த்தம் என்னன்னா முடியாததே கிடையாது. எதை கண்டும் அவங்க பயப்பட மாட்டோம். என் விசுவாசம்
அவர்களை சேதப்படுத்த.
ரொம்ப ரொம்ப ஜெர்மனுக்கு பொருந்தும் நான் விசுவாசிக்கிறேன், ஜெர்மன்ல இருக்கிற விசுவாசிகளுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். என்னன்னா, சாவுக்கு ஏதுவானதை குடிச்சாலும் அவங்க என்ன ஆக மாட்டாங்க,
சேதப்படுத்த
ஆக மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படின்னா, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டாலே பிழைக்கிறது கஷ்டம். ஐயோ அது போடாது, ஐயோ இது வேண்டாம், ஐயோ அது வேண்டாம், இதை சாப்பிட்டா சூடு, அதை சாப்பிட்டா வயிறு வலி, இதை சாப்பிட்டா கோல்டு, ஐயோ சக்கரை வேண்டாம், ஐயோ பால் வேண்டாம், ஐயோ இது வேண்டாம், ஐயோ அது வேண்டாம். தேவன் உண்டாக்கின பொழுது சகலவற்றையும் நல்லது என்று கண்டார். என்னன்னு கண்டாரு, நல்லது, இட்ஸ் குட், ரொம்ப நல்லது, இது நல்லது. பாலை நமக்காக உண்டாக்கினார், வெண்ணையை நமக்காக உண்டாக்கினார், நெய்யை நமக்காக உண்டாக்கினார், நல்லது நல்லது நல்லது. கீரையை நமக்காக உண்டாக்கினார், ஐஸ்கிரீம் நல்லது, நம்ம பிள்ளைங்க சாப்பிடுட்டு அந்த ஐஸ்கிரீமை கண்டுபிடிக்கிற மூளையை கொடுத்து அதை ஐஸ்கிரீம் உருவாக்கி அதை ஆமன் சாப்பிட வைக்கிறார் ஆண்டவர். இப்படி எல்லாவற்றையும் இன்னைக்கு சாப்பிட வேண்டியதையே என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. நம்ம விசுவாசியா? விசுவாசி எப்படியா, சாவுக்கு ஏதுவானதையே சாப்பிட்டு நல்லா இருப்பான், பாய்சனை குடிச்சிட்டு, பாய்சனை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு போகிற ஆளுங்க இன்னைக்கு சாப்பிட வேண்டியதையவே சாப்பிட முடியல. அப்ப என்ன பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம், நாமெல்லாம் விசுவாசி, வி ஆர் எ பிலீவர், நம்ம விசுவாசி, நான் விசுவாசி, நான் எதை விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், இதை சாப்பிட்டா அதாயிரும், அதை சாப்பிட்டா இதாயிரும், இதை சாப்பிட்டா அன்னாசி பழம் சாப்பிட்டா சூடு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, கீரை சாப்பிட்டா கோல்டு, வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கோல்டு, ஐயோ வெள்ளரிக்காவை வேண்டாம் கோல்டு, த்ரோட் சரியில்லை, இது வேண்டாம் அது வேண்டாம், இது வேண்டாம் அது வேண்டாம், அது வேண்டாம் இது வேண்டாம். தேவன் கொடுத்தார் ஆசீர்வாத ஜபம், சாப்பிடும் அவ்வளவுதான். யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா உங்களுக்கு தெரியும், என்னுடைய சுகர் லெவல் 500 கீழே போன சரித்திரமே கிடையாது, 114 110 120 கீழே இருக்கணும், ஆனா எனக்கு 500 கீழே போனதா சரித்திரமே கிடையாது. ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் சாப்பிடுவேன், சுகரும் இருக்கும், சிங்கம் மாதிரி ஊழியத்தை செய்வேன், சிங்கம் மாதிரி நட வியாதின்னு படுக்க மாட்டேன், ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, காலில் ப்ராப்ளம் இருக்கு, கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு, லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு, கிட்னியில ப்ராப்ளம் இருக்கு, ஒன்றும் என்ன பண்ணுறதில்ல, எல்லா இடங்களுக்கும் போறேன், விடிய விடிய கத்தும். இங்கெல்லாம் அருமையான ஊழியங்கள், டைமுக்கு ஊழியத்தை முடிச்சு டைம் கொடுக்குற, அங்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரே நாளில் காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் முடிச்சு சாயந்தரம் கன்வென்ஷன் முடிச்சு ஆல் நைட் ப்ரேயர் இன்னொரு இடத்துல முடிச்சு விடிய காலையில் வருவோம், கத்தி கத்தி தொண்டையில் ரத்தம் வரும். ஒரு தடவை ஜெபிக்கிறதுக்கு 3000 பேர் 4000 பேர் வரிசையில் நிற்பார்கள், பிசாசுகளை துரத்துவோம், விடிய 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 ஜெபித்து பிசாசுகளை மந்திர கட்டுகளை உடைப்போம், பிசாசுகளை துரத்துவோம், அப்படி ஊழியங்கள் இருக்கும். ஆனாலும் டயார்டுன்னு ஒண்ணுமில்ல, தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவ்வளவு அழகா ஊழியங்களை செய்கிறதற்கு தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு எங்களை சேதப்படுத்துறது கிடையாது, ஒண்ணு எங்களை சேதம், எங்களை சுத்தி இருக்கிறவங்க ஐயோ அதை தொடாத, இதை தொடாது, அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க சொல்றாங்களேன்னு கீழ்ப்படிஞ்சு சக்கரை இல்லாத டீ குடிக்கிறது, இன்னொரு இடத்துல தெரியாம சக்கரை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா குடிச்சிருது. ஒன்று எங்களை சேதம், இந்த விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தது என்ன வாசிங்களே,
வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்,
இதுவும்
அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள்.
அடுத்தது விசுவாசியால நடக்கிற அடையாளம், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லப்படல, ஜெபிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்ல கையை வச்சாலே போதுமா, வியாதிஸ்தர்கள் மேல
கைகளை வைப்பார்கள்
வைப்பார்கள், அவ்வளவுதான் வசனம் சொல்லுது. வசனத்தின்படி போகலாம், வசனம் என்ன சொல்லுது அதுக்கு மேல மிஞ்சியும் பேச வேண்டாம் குறைச்சும் பேச வேண்டாம், வசனம் சொல்லுது வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள் அப்பொழுது யார் சொஸ்தமாவா, வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கையை வச்சா போதும், விசுவாசிக்கிறவன் நம்ம போய் கையை வச்சா போதும், ஜபம் பண்ணணும் கூட வேண்டாம், கையை வச்சா ஒன்னு இல்லைங்க கவலைப்படாது, ஒண்ணு நல்லாயிரும் அவ்வளவுதான். அல்லேலூயா. போன் வரும், எங்களுக்கு தொலைபேசி வரும், பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க, அழுக ஒரே அழுக போன்ல, பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க, எங்க என்னாச்சு என்னாச்சு, அழுகாதீங்க அழுகாதீங்க, என்னாச்சு, இல்ல பாஸ்டர் விழுந்துட்டாரு கீழே ஹாஸ்பிடல் எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம். என்னாச்சு? என்னன்னு தெரியல பாஸ்டர். சரி நான் வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன், ஓடுவோம். போனா ஹாஸ்பிட்டல் வாசல்ல சாவு வீடு போல நின்று கொண்டிருப்பார்கள். எல்லாம் என்ன பார்த்தோன்னு அழுவார்கள். ஓ பாஸ்டர், என்னாச்சு 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 என்னன்னு தெரியல பாஸ்டர், விழுந்துட்டார். சரி சரி என்னன்னு பார்க்க, உள்ள போன டாக்டர்கள்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. நான் நின்று கொண்டு கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு கடைசியா போவேன். என்னாச்சு? அவர் பேஷண்ட் சொல்லுவார், சுகர் அதிகமாயிடுச்சு, தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் பாஸ்டர். எவ்வளவு சுகர்? 220 ஆயிடுச்சு பாஸ்டர். இப்ப ஜெபிக்க போயிருக்கிறவருக்கு எவ்வளவு? 540. தெம்ப நின்று ஜபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் உன விடுதலை ஆக்குறேன்னு வந்துருவேன். அங்க தெரிஞ்ச நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்ன பாஸ்டர் டெஸ்ட்டுக்கு வர்றதே இல்லை, என்ன ரேண்டம் ஆச்சும் பாத்துட்டு போங்க. சரி பாருமா, பாத்துட்டு என்ன பாஸ்டர் மானிட்டரே காட்ட மாட்டேன்னு, 630 இருக்குது, 520 இருக்குது. இதுதான் எங்களுடைய ஊழியம், இதுதான் எங்களுடைய ஊழியம். இன்னைக்கு சுகமாகாத வியாதிகள் கிடையாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவுக்கு நியமிக்கப்பட்ட எத்தனையோ பேர் பிழைத்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேன்சர் கட்டிகள் யூட்ரஸ்ல இருந்து வெளியே கலண்டு வந்து விழுந்தது. கேன்சர் வியாதிகள் கலண்டு வந்து கெடிய வெளியே விழுந்தது. போலியோ அட்டக்னால கை கால் இழந்தவர்கள் அநேகம் ஜனங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அது தேவனாய், தேவனால கூடாது ஒன்றும் இல்லை, தேவன் அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அந்த வியாதிகளை பார்த்து பேசும் பொழுது கட்டளையிடும் பொழுது சரிகரங்களை விட்டு புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தரிங்க சொல்றாரு, இது யார் செய்வா? பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரன் கிடையாது, வரம் பெற்ற ஊழியக்காரன் விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவனோ அப்படின்றார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையை சுமந்து நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, அவங்க அந்த விசுவாசத்தோட அந்த கையா போய் அவங்க மேல வச்சால வியாதி அங்கிருந்து ஓடிவிடும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட மகிமையான காரியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் செய்யவில்லை என்று சொன்ன மாதிரி அழைப்பை உணரவில்லைன்னு சொல்லி கடைசியாக சொல்றேன், இந்த அழைப்பின்படி நம்ம வாழல நமக்கு மேல கர்த்தருடைய கோபாக்கினை சாபம் வரும். ஏன்னா விசுவாசின்னு பேரை வச்சுக்கிட்டு விசுவாசத்துக்கு அடையாளமான ஒன்றையும் நம்ம செய்யாம தேவனுடைய நாமத்தை நாம் தூஷிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு நான் ஜெபம் பண்ணுகிறேன், சாபத்தின் அதிகாரங்களிலிருந்து கர்த்தர் ஜெபிக்கிறோம். ஆமென். சொத்து நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்.